நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
விவசாயி விவசாயி
பண்பலை ஒலிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, உளவியலாளர் பார்வதி அவர்கள் நமக்கு நிறைய பயனுள்ள குறிப்புகள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தலைப்பு எடுக்கிறோம். ரொம்ப அருமையா, நிதானமா, பொறுமையா நம்ம கேள்விகளுக்கும் நேயர்கள் சார்ந்த கேள்விகளுக்கும் வந்து அவங்க ரொம்ப அழகா பதில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈட்டிங் டிசார்டர். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பாட்டி, அம்மா, பெரியம்மா அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்க சாப்பிடல அப்படின்னா நிலவ காமிச்சு சோறு ஊட்டின காலங்கள் இருந்திருக்கு. இப்ப அதெல்லாம் போயிருச்சு. குழந்தைகள் வந்து நிலவ காமிச்சா என்ன, ஏமாத்தி எனக்கு சாப்பாடு கொடுக்குறியா அப்படின்ட்டு கேட்குற அளவுக்கு குழந்தைங்களும் ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்டாங்க. சரி, அது வந்து அறியாத வயசுல வரக்கூடிய ஒரு விளையாட்டுத்தனமா இருக்கிறதுனால குழந்தைகள் சாப்பிடாம இருந்தாங்க. பட் ஈட்டிங் டிசார்டர் அப்படின்னே இருக்குது. ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப கான்சியஸ் ஆயிடுறாங்க, பியூட்டி கான்சியஸ் ஆயிடுறாங்க. நான் ஸ்லிம்மா இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட அந்த ஈட்டிங் டிசார்டர் வருது. சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா டிப்ரெஷனால கூட வருது அப்படின்ட்டு சென்ற முறை உள்ள நிகழ்ச்சியில வந்து பார்வதி அவங்க நம்ம கிட்ட சொன்னாங்க. சரி, இந்த மாதிரி டிசார்டர் எதனால வருது, ஏன் வருது, எந்தெந்த வயசுல வருது, இதற்கு உண்டான தீர்வு முறைகள் அதெல்லாம் பத்தி நம்மளுக்கு சொல்றதுக்காக இன்னைக்கும் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க உளவியலாளர் பார்வதி அவர்கள். அவங்க கிட்ட நம்ம சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் டாக்டர்.
வணக்கம் மேடம். ஈட்டிங் டிசார்டர் அப்படின்னு பார்க்கும்போது வயசு வந்து சாப்பிட ஆரம்பிச்ச குழந்தையிலிருந்து வயசான தாத்தா பாட்டி வரைக்கும் எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம் தான் இந்த ஈட்டிங் டிசார்டர். இந்தியாவில் வந்து இந்த ஈட்டிங் டிசார்டருங்கிறது வந்து சமீபத்துல தான் ரொம்ப பிரபலம் அடைஞ்சிருக்கு. அது வரைக்கும் பிள்ளைங்க சாப்பிடாம தான் இருக்கும், ஒரு வயசுக்கு மேல பசி இருக்காம போயிடும், இடையில நல்லா சாப்பிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை தான். என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடல அப்படின்னு சொன்னாக்கா இந்தியாவில மட்டும்தான் அந்த அளவு வந்து ஒரு அம்மாக்கு தெரியும். சொல்ல போனா அயல் நாட்டில் வந்து அவங்க எங்கே சாப்பிட்றாங்க, என்ன சாப்பிட்றாங்க, ஏன்னா அவங்களுடைய சாப்பாடு முறைகள் அப்படி ட்ராவல் பண்ணிட்டு ட்ரையாக சாப்பிடுவாங்க. நம்ம அப்படி இல்லை, லஞ்ச்னா லஞ்சு, ரைஸ், பிரேக்ஃபாஸ்ட்னா பிரேக்ஃபாஸ்ட்டு. அப்புறம் இப்போவும் இந்தியாவில் வந்து ஒரு ஃபேமிலியில் பெண்கள்லாம் பரிமாறுவாங்க. ஸோ அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய சாப்பாடு அளவு அந்த பெண்களுக்கு, குறிப்பாக அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவங்க அன்பையும் சேர்த்து பரிமாறுறாங்க. அதே மாதிரி வயசானவங்க வீட்டில் பெரியவங்க இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பேர பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பாடை ஊட்டி விடுவாங்க. ஸோ அப்போ அளவு தெரியும், நேத்து நல்லா சாப்பிட்டானே, இன்னைக்கு சாப்பிடலையே. பொதுவாக அம்மா வந்து சொல்லுவாங்க, என் பையன் என் பொண்ணு சப்பாத்தின்னா 3 நாள் சாப்பிடும், இட்லினா தொடவே தொடாது. அந்த ப்ரிஃபரன்சஸ் தெரியும். அதுதான் இந்தியாவுடைய ஒரு பெரிய பூன், ஒரு வரப்பிரசாதம் இந்தியன் தாய்மார்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ வந்து சமீப காலமாக ஒரு சைக்காலஜிஸ்டா மெடிக்கல் ரீதியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த சாப்பாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இது வந்து நம்ம வந்து 3 வகையா பிரிக்கலாம். ஒன்று வந்து அனோரெக்சியா அப்படின்னு சொல்லுவோம், அதாவது சாப்பாடை பார்த்தாலே ஒரு பயம், அது வந்து உடம்பு குண்டா இருக்கிறதுனால இன்னும் நம்ம குண்டாயிருவோமா, எல்லாரும் நம்மளை கிண்டல் கேலி பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டோ அல்லது விருப்பம் இல்லாமலோ சாப்பாடோ தள்ளியே வைக்கிறது, சாப்பாடை பத்தி நினைப்பே வர விடாம சாப்பாடு கிட்ட இருந்து ஒதுங்கியே நிற்பது வந்து அனோரெக்சியா அப்படின்னு சொல்லுவோம். இது எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் அது கூடிய புலிமியா அப்படின்னு சொல்லுவோம், அதாவது அதிகமாக சாப்பிட்ற ஒரு ஆசை, கிரேவிங், அனோரெக்சியா, புலிமியா. எதனால இது ரெண்டும் சேர்த்து வருது அப்படின்னா, சாப்பிட வேண்டிய நேரத்தில் நீங்கள் சாப்பிடாம சாப்பாட்டை தள்ளி வச்சிங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பசி அதிகமாகும், அதிகமாக சாப்பிடுவீங்க. ஸோ அது வந்து ஒரு டயட்டிங் அப்படின்னு சொல்லும்போது ஒரு தவறான கருத்து, நான் டயட்டிங்கில் இருக்கேன் அதனால நான் எதுவும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது. இது 12 மணிக்கு சொல்லுவாங்க. 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு சிப்ஸு ஜூஸு எல்லாம் குடிப்பாங்க. இதுக்கு 12 மணிக்கு சாப்பாடு சாப்பிட்ருந்தா உடம்பு போடாது. ஸோ அனோரெக்சியா, சாப்பாடை கண்டு தூரமாக ஒதுங்கிறது, புலிமியா, அதிக அளவுக்கு சாப்பிட்றது. ஸோ இது ரெண்டும் வரும். இது கூடிய 3வது ஒரு கேட்டகரி வந்து பிஞ்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க, பர்ஜிங், பிஞ்சிங். பிஞ்சிங் அப்படின்னா அந்த நொறுக்கு தீனி மேலே ஒரு அளவு கடந்த அன்பு, அந்த கை வந்து எப்போவும் அந்த டப்பாவை தேடிக்கிட்டே இருக்கும், ஏதாவது சாப்பிட்றதுக்கு கிடைக்குமா கிடைக்குமா அப்படின்னு. சில பேர்த்துக்கு வந்து ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கும். பொதுவாக பெண்களுக்கு வந்து இந்த மென்சஸ் டைமில் வந்து ஒரு ஸ்வீட் கிரேவிங், ஏதாவது ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம்னா இது சகஜம், இயல்பு அப்படின்னு நினைக்கிறோம். பட் ஆக்சுவலி இது ஒரு விதமான டிஸ்ஆர்டர். இது வந்து நம்ம ட்ரீட் பண்ண வேண்டிய நேரத்தில் ட்ரீட் பண்ணல அப்படின்னு சொன்னாக்கா இதனால பல பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இந்தியாவுக்கே உள்ள ஒரு வரப்பிரசாதம் வந்து தாய்மார்களுக்கு தெரியும், எவ்வளவு சாப்பிட்டான், நேற்று எவ்வளவு பொண்ணு சாப்பிட்டுச்சு, இன்னைக்கு ஏன் குறையா இருக்குது அப்படின்லாம் சொல்றது வந்து நம்ம இந்தியாவுக்கே ஒருத்தான ஒரு பண்பாடுன்னு கூட அதை சொல்லலாம், ஒரு பண்புன்னு கூட சொல்லலாம். இப்போ டாக்டர்ஸ்ட்ட போனால் என்ன சொல்லுவாங்க, குழந்தைங்க சாப்பிடலாம் ஆக்டிவாக தானே இருக்குது விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, இப்போ அது வந்து நான் சொன்ன மாதிரி அறியாத பருவம், விளையாட்டு பருவம், அது ஒரு வயசில் சரியாக போயிடும். ஆனால் இந்த ரெண்டு இது இருக்குது பாருங்கள், முதல்ல வந்து சாப்பிட மாட்டேன்னு தள்ளி வைக்கிறது, அப்புறம் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றது, இது எந்த மாதிரி வயசு குழந்தைகள்கிட்ட வருது, எதனால் அந்த மாதிரி வருது?
இது வந்து எதனாலெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் வந்து ஹேபிட். அந்த குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்மேஷன் ஆரம்பிக்கும் போது, தட் இஸ் அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் அந்த செமி சாலிட் ஃபுட்டை விட்டு சாலிட் ஃபுட்டு சாப்பிட ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த டைமே அந்த குழந்தை என்ன பண்ணும்னா அதுக்குன்னு ஒரு டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்துடும். சில குழந்தைங்க கொஞ்சம் காரம் உப்பு இருந்தால் சாப்பிடும், சில குழந்தைங்க வந்து காரமே தொடாது ஸ்வீட்டை மட்டும் சாப்பிடும். ஸோ அந்த நேரத்தில் அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, என் பையன் ஸ்வீட்டு தான் விரும்பி சாப்பிட்றான், குழந்தை வந்து ஸ்வீட்டு தான் விரும்பி சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டாக கொடுப்பாங்க. ஸோ அந்த குழந்தைக்கு வந்து என்ன ஆயிரும்னா, ஒரு பாயிண்ட்ல காரம் அப்படிங்கிற ஹேபிட்டே இல்லாமல் போயிடும், ஸ்வீட்டுக்கு வந்து பயங்கர அடிமையாயிரும். ஒரு லெவலுக்கு மேலே என்ன ஆயிடும்னா, அந்த ஸ்வீட்டும் சலிச்சிரும், காரமும் சாப்பிட்ற பழக்கம் இல்லை. ஸோ இது ரெண்டுத்துக்கும் இல்லாமல் நடுவில் சாப்பிட முடியாது. ஸோ அந்த குழந்தை வந்து திண்டாட ஆரம்பிச்சிடும். இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் போகிற ஸ்டேஜில். இன்னொன்று, ஸ்கூல் போகிற ஸ்டேஜில் வந்து இந்தியாவில் வந்து அந்த குழந்தை ஒரு மாதிரி ப்ளம்பியா, ஒரு மாதிரி குண்டா கொழு கொடுன்னு இல்லை அப்படின்னு சொன்னாக்கா, ஓ இந்த குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு உடம்பு ரீதியாக, நீங்கள் ஏன் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போ. எல்லா குழந்தையும் அந்த மாதிரி கொழு கொழுன்னு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு குழந்தையால ஆவரேஜாக அதோடைய வேலையை டயர்ட் ஆகாமல் பார்த்துக்க முடியுதுன்னா இட் இஸ் இந்த நார்மல் வெயிட்னு அர்த்தம். பட் அட் த சேம் டைம் என்ன மாதிரி உணவு அந்த தாய்மார்கள் கொடுக்குறாங்க, எப்போவுமே குழந்தைங்களுக்கு காம்பினேஷன் உணவு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெறும் ஸ்வீட்டு வெறும் காரம்னு கொடுக்காம ஸ்வீட்டும் காரமும் மாறி 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 கொடுக்கணும். இந்த தாலி மீல்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது பர்ஃபெக்ட் காம்பினேஷன். ஒரு ஸ்வீட்டு, ஒரு காரம், ஒரு ட்ரை, ஒரு செமி கிரேவி, அந்த மாதிரி காம்பினேஷனில் தான் தாய்மார்கள் அந்த குழந்தைக்கு கொடுக்கணும். எல்லா டேஸ்ட்டும் அந்த குழந்தைகளுக்கு பழக்கணும், இது ரொம்ப முக்கியம். இன்னொன்று, சில வீட்டில் பார்த்தீங்கன்னா கேஸ்கேடிங் ஹேபிட், அதாவது தாய்மார்கள் கிட்ட இருந்து அந்த ஹேபிட் பிள்ளைகளுக்கு போகும். தாய்க்கு வந்து ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும்னா அந்த தாய் வந்து தனக்காக பிள்ளையும் ஸ்வீட் சாப்பிட சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிடுவான். அதே மாதிரி காரம், அந்த குடும்பத்துல எல்லாரும் காரம் சாப்பிட்றாங்கன்னா அந்த குழந்தைக்கு காரம், அந்த குடும்பத்துல ஒருத்தருக்கு அசிடிட்டி இருக்குன்னா அந்த குழந்தையும் அந்த காரத்துல இருந்து தள்ளி வச்சிருவாங்க. ஸோ அந்த குழந்தைக்கு அது பழகிருது. ஸோ இந்த மாதிரி டிஸார்டர் வரக்கு ஹேபிட் வந்து ஒரு முக்கியமான காரணம். இரண்டாவது முக்கியமான காரணம் வந்து பிஹேவியர், சாப்பிட வேண்டிய நேரத்துல சாப்பாடு. உதாரணத்துக்கு, ஒரு குழந்தை எங்க கிட்ட ஒரு தடவை வந்துச்சு, மத்தியானம் 12:30 அந்த குழந்தை வந்து சாப்பாடு வச்சா தட்டுல, அந்த குழந்தை பயங்கர அக்ரெசிவ் ஆயிடும், அடம் பிடிக்கும், காரணமே இல்லாம ஆழும். அவங்க அம்மா என்னதான் உனக்கு வேணும் அப்படின்னு கேட்டா, எனக்கு தோசை தான் வேணும் அப்படின்னு சொல்லும். ஏன்னா அந்த குழந்தைக்கு வந்து அந்த சாப்பாடை பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு சோம்பேறித்தனம், அம்மாக்கு ஊற்றுக்கு நேரம் இல்லை. ஸோ அந்த அம்மா என்ன பண்ணுது, சரி எதையோ நீ சாப்பிட்டு தொலை அப்படிங்கிற ஒரு சலிப்புல இந்த 1 மணிக்கு தோசை ஊத்தி கொடுக்குது. இப்போ அந்த குழந்தைக்கு ரைஸ் சாப்பிட்ற பேட்டர்னே மாறி போச்சு. இப்போ வந்து ஒரு 9 வயசுல கார்போஹைட்ரேட்ஸ் தேவை அப்படிங்கிறப்போ அதால முடியல, இப்பவும் அந்த டிஃபின் பாக்ஸ்ல டிஃபின் தான் எடுத்துட்டு போகுது. ஸோ தாய்மார்கள் டிஃபின் பேக் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு நாள் ரைஸ்னா ஒரு நாள் சப்பாத்தி, ஒரு நாள் பூரி, ஒரு நாள் அவல், அந்த மாதிரி காம்பினேஷன்ல பேக் பண்ணி கொடுக்கணும். ரைஸ்னா ரைஸ் வந்து மேண்டேட்டரி 2 நாள் அந்த குழந்தை சாப்பிட்டு தான் ஆகணும். பிள்ளைங்க வந்து அந்த அந்த ஏஜ்ல வந்து எதையாவது ஒன்று ஃபாஸ்டா சாப்பிட்டுட்டு விளையாட போகணுங்கிற எண்ணத்துல தான் இருப்பாங்க. ஸோ தப்பில்ல, நம்ம கொடுக்குற ரைஸ் வந்து எனர்ஜி பேக்டா இருக்கணும். ஒரு சோயா ரைஸ் இல்லைன்னா எல்லா வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ். எஃபர்ட்ஸ் எடுக்க வேண்டியது அந்த தாய்மார்கள் அந்த ஸ்டேஜ்ல, அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஸோ அலாம் கிளாக் வச்சு சீக்கிரம் எழுந்திருப்போமோ, இல்லை ஃபாஸ்டா எப்படி குக் பண்ணுவோமோ, நம்மளுடைய ஒர்க்கை வந்து ஈஸி படுத்துறதுக்கான எந்திரம் இப்போ எல்லார் வீட்லயுமே இருக்கு. அதை பயன்படுத்தி காம்பினேஷன் இந்த குழந்தைக்கு கொடுத்து நம்ம பழக்கணும். அதே மாதிரி ஜங்க் டோட்டலா வேண்டாம் அப்படின்னு சொல்லாம அந்த ஜங்க்கும் அந்த குழந்தைக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கணும். மாசத்துல ஒரு பர்கர், 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு பீஸா சாப்பிட்றதுனால உடம்பு ஒண்ணுமே ஆயிராது, அதுவும் அந்த குழந்தைக்கு பழகணும். ஒரு கால் இதை தான் சாப்பிட்டு வாழணுங்கிற சந்தர்ப்பத்துல அந்த குழந்தையால சர்வைவ் பண்ண முடியணும். ஸோ பிஹேவியர் பேட்டர்ன் வந்து பார்க்கணும். பிரேக்ஃபாஸ்ட் நேரத்துல பிரேக்ஃபாஸ்ட் தான், லஞ்ச் நேரத்துல லஞ்ச் தான். அந்த பிள்ளைங்க அந்த கீரையும் அந்த சாப்பாடும் சாப்பிடலைன்னா மூடி வச்சிருங்க டேபிள் மேல. அதுக்கு எப்போ பசி வருதோ அது தானால வந்து கேட்கும், அம்மா சாப்பாடு போடுங்கன்னு கேட்கும். ஒரு நாள் ஸ்கிப் பண்ணிருச்சு அப்படின்னா உடனே ஜூஸ் போட்டு கொடுக்கறது, சாப்பாடு நேரத்துல சாண்ட்விச் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரியான பிஹேவியர் பேட்டர்ன் கண்டிப்பா தாய்மார்கள் என்கரேஜ் பண்ணவே கூடாது. ஸோ இது பிஹேவியர். 3வது பார்த்தீங்கன்னா பிசிக்கல் ஹெல்த். சில குழந்தைங்களுக்கு வந்து வயிற்றுல பூச்சி இருக்கலாம், வேர்ம் அட்டாக் இருக்கலாம், அல்லது வயிற்றுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கலாம், இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எப்படின்னா சாப்பிட்ட உடனே ஒரு வயிறு அஜீரண கோளாறுகள் வரும், சாப்பிட்டா வயிறு வலி வருமோ அப்படிங்கிற பயத்துல கூட அந்த குழந்தை சாப்பிடாமலே இருக்கணும். ஸோ உங்க குழந்தை வந்து சாப்பிடல அப்படின்னு சொன்னாக்கா ஒரு பிசிஷியன் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு வயிற்றுல அஜீரண கோளாறுகள் ஏதாவது இருக்காங்கிற காஸை எலிமினேட் பண்ணணும். கான்ஸ்டிபேஷன், இந்த குழந்தைக்கு வந்து மோஷன் போறதுல ட்ரபிள் இருந்தாலும் சாப்பிட்டா வயிறு உபிக்குமோ மோஷன் போற கஷ்டப்படுவேணுங்கிற பயத்துல சாப்பிடாம கூட இருக்கலாம். ஸோ இந்த பயம் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதை ஃபர்ஸ்ட் மெடிக்கலி போக்கணும். ஸோ அது பிசிக்கல் ஹெல்த், இமோஷனல் ஹெல்த். இன்னைக்கு வந்து எல்லா குழந்தையும் வந்து ஸ்கூல் போற பருவத்துல முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம டிஃபன் பாக்ஸை விட பக்கத்துல இருக்கிற டிஃபன் பாக்ஸ் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஒரு குழந்தை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக எங்கள் கிளினிக்கு வந்தப்போ வந்து அது ஒரு சவுத் இண்டியன் குழந்தை, அது பக்கத்தில் ஒரு நார்த் இண்டியன் குழந்தை உட்காந்துருக்கு. இந்த நார்த் இண்டியன் குழந்தை வீட்டில் நல்லா பட்டரெல்லாம் போட்டு காரசாரமாக சமைப்பாங்க போல. ஸோ இந்த குழந்தை வந்து என்கிட்ட சொல்லுது, எங்கள் அம்மா எப்போ இட்லியில் பொடி தடவி வைக்கிறாங்க, அவங்க அம்மா வந்து தோசையும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு மஷ்ரூமில் நல்லா கிரேவி செஞ்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை அம்மா கிட்ட வந்து என் ஃப்ரெண்டோடைய அம்மாவை வந்து பாருங்க, அவங்க கிட்ட நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிங்க, அவங்க எப்படி சமைக்கிறாங்கன்னு கத்துக்குங்க அப்படின்னு சொல்லு. ஸோ இந்த குழந்தையோட அம்மா வந்து அவங்களோட ஈகோ ஹர்ட் ஆகுது, பாருங்க இந்த மாதிரி இருக்கு. ஏன் அந்த மாதிரி எடுத்துக்காம ஸ்போர்ட்டிவா இன்னைக்கு இன்டர்நெட்ல வந்து நீங்க ரெசிபீஸ்ன்னு தட்டினா என்ன வேணா வருது. ஸோ வித்தியாசமா சமைச்சு கொடுக்க வேண்டியது ஒரு தாயோடைய கடமையாயிடுச்சு. கலர்ஃபுல்லான டிஷ்ஷஸ் வந்து குழந்தைங்களுக்கு சமைச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பாடு மேல விருப்பம் இருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த ஃபுட்டை நம்ம எப்படி சர்வ் பண்றோங்கிறதுலயும் அந்த டிஸார்டருக்கு ஒரு பெரிய மெடிசன். ஒரு 3-7 வயசுக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஃபுட்டை இன்ட்ரெஸ்டிங்காக சர்வ் பண்ணணும். ஒரு கலர்ஃபுல்லான பிளேட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். ஸ்பூன் ஃபோக் அந்த குழந்தைக்கு யூஸ் பண்ண கற்றுக் கொடுக்கணும். ஒரு கலர்ஃபுல்லான பிளேட்டில் கலர்ஃபுல்லான சாப்பாடு, உதாரணத்துக்கு ஒரு சாதாரண உப்மா பண்ணால் கூட நீங்கள் சின்ன ஒரு பவுலில் முந்திரி பருப்பு அந்த மாதிரிலாம் தாளித்து உப்மாவை போட்டு அதோட கமுத்தினீங்கன்னா ஒரு ஹோட்டலோடைய ஃபீல் வரும் பார்த்தீங்களா. அது இமோஷ்னலி அந்த குழந்தைக்கு வந்து அந்த சாப்பாடை நான் சாப்பிடணுங்கிற ட்ரிகர் வேணும். இன்னைக்கு நூடுல்ஸ் சாப்பிடப்பட்ட குழந்தைங்க எக்கச்சக்கமா இருக்காங்க, எதனால அப்படின்னு கேட்டு பாருங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல அந்த நூடுல் எடுத்து சாப்பிடுற அந்த ஒரு கொதிக்கிற நூடுல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது பார்க்கும் போது பிள்ளைங்களுக்கு அது நாக்கு ஊறுது. ஆனா நிறைய குழந்தைங்க இந்த தடவை ரொம்ப விவரமா இருக்காங்க, ஏன்டியா வந்து சொல்லியிருக்காங்க டிவியில அது நல்லா இருக்கா, ஆனா எங்க அம்மா செஞ்ச நல்லா இல்லைங்கிறாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கூடி போனதுனால கொஞ்சம் மதர்ஸ் எஃபெக்ட் எடுக்க ஆரம்பிக்கணும், அப்போதான் அந்த சாப்பாடு மேல இருக்கிற அந்த ஒரு பயம் போகும். ஸோ இமோஷனல் அட்டாச்மெண்ட் டு த ஃபுட்டு வந்து ஒரு தாயால் மட்டும்தான் கொண்டு வர முடியும். ஒரு டாக்டர் வந்து சப்ளிமெண்ட்ஸ் தான் கொடுக்க முடியுமே தவிர கோர் வந்து அந்த தாயோடைய கையில் தான் இருக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம கவனிக்காமல் விட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதுமான அளவுக்கு நியூட்ரிஷன் பத்தாது. ஸோ நியூட்ரிஷன் பத்தாமல் போச்சுன்னா சின்ன குழந்தையாக இருந்தால் கான்சென்ட்ரேஷனில் ட்ரபிள் வரும், படிப்பு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்காது, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி டயர்ட் ஆயிடுவாங்க, அவங்களுக்கு தேவையான அளவு ஊட்டச்சத்து இல்லை. இதே வந்து பாய்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் பார்க்கலாம், சின்ன வயசுலேயே ஹேர் வந்து நிறைக்க ஆரம்பிச்சிடும், முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு ஜெனட்டிக்லி போதுமான அளவுக்கு அந்த பையனுக்கு வந்து ஒரு சத்து இருக்காது. அந்த பையன் ஒரு மாதிரி பியூனி சின்ன தின் ஃப்ரேமாக இருப்பான். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு மஸ்குலர் 6-pack, 10-pack போயிட்டு இருக்கிற காலத்தில் அந்த பையனுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வர ஆரம்பிச்சிடும், நம்ம வந்து அழகா இல்லையோ அப்படின்னு. அது இமோஷனல் லெவலில் பெரிய அளவில் பாதிக்கும். இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போதுமான அளவு ஊட்டச்சத்து இல்லாதது, சிம்பிள் அதுதான். அதே மாதிரி ரொம்ப குண்டா இருக்கிற பொண்ணு பார்த்தீங்கன்னா எனக்கு டயட்டிங், பொண்ணுங்க பொதுவாக ஏஜ் அட்டன் பண்ணப்புறம் ஒரு மாதிரி ஃபேட் ஆக ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து தாய்மார்கள் அவங்க என்ன சாப்பிட்றாங்கிறத கண்காணிச்சு தேவையான அளவுக்கு நியூட்ரிஷனல் ஃபுட்டாக கொடுக்கணும். அப்படி சப்போஸ் அந்த குழந்தை கொஞ்சம் குண்டானாலும் ஏஜ் அட்டன் பண்ணப்புறம் பாசிட்டிவாக அதுக்கு ஃபிட் ஆகுற மாதிரி க்ளோத்ஸு, அதை அழகாக காமிக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, அப்படி ஒரு ஓரியன்டேஷன் கொடுத்து நான் குண்டா இருக்கோங்கிற ஃபீலிங்கை மனசு விட்டு எடுக்கணும். எடுக்காத பட்சத்தில் இந்த சாப்பாடு மேலே ஒரு வெறுப்பு வர ஆரம்பிக்கும். ஆப்வியஸ்லி அதுக்கு சைடு எஃபெக்ட் வந்து ஹேர் ஃபாலு, அனிமிக்கு, மென்சுரல் சைக்கிள் அப்செட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான பின் விளைவுகள் வந்து இந்த ஈட்டிங் டிஸார்டரில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இது குழந்தைங்க பார்த்தோம், பையன் பார்த்தோம், ஒரு இளம் பெண் பார்த்தோம். ப்ரெக்னென்சி டைமில் இது ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது இந்த அனோரெக்சியா புலிமியா. சில பேர் வந்து ப்ரெக்னன்சி டைம்ல வேண்டா வெறுப்பா சாப்பிடுவாங்க, சாப்பிட்டா வாந்தி வருமோ அப்படிங்கிற பயத்துல சாப்பாடை கட் பண்ணுவாங்க. இது ரொம்ப காமன், எஸ்பெஷலி முதல் 3 ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர் ஆஃப் ப்ரெக்னன்சி. அதனால பயங்கரமான அனிமிக்கு வரத்துக்கான சான்ஸ் உண்டு. அனிமியா வந்துச்சுன்னா அந்த குழந்தை ப்ரீ டர்மா பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷனை தவிர்க்கும் போது ப்ரெக்னன்சி டைம்ல நியூட்ரிஷன் வந்து ரொம்ப முக்கியம். பிரேக் பண்ணி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் ப்ரெக்னன்சி டைம்லையும் இந்த ஈட்டிங் டிஸார்டருக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டீனேஜில் இது வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்தா சைஸ் ஜீரோ அப்படின்னு இடையில வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. கரீனா கபூர், தமன்னா எல்லாம், நயன்தாராலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சைஸ் ஜீரோ வச்சுருப்பாங்க. எனக்கும் அந்த மாதிரி இருக்கணுங்கிற ஒரு ஆசையில் பெண்கள் வந்து டோட்டல் டயட் போகிறது. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் தட்ஸ் நாட் ஹெல்த்தி. உங்களுடைய பாடி ஸ்டேச்சருக்கு உங்களுக்குன்னு ஒரு விதம் வெயிட் வரும், அதுதான் உங்களுக்கு அழகு. சந்திரமுகி படத்தில் பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டே சூப்பர் ஸ்டாரும் பிரபுவும் பேசியிருப்பாங்க. சூப்பர் ஸ்டார் வந்து பிரபு கிட்ட சொல்லுவார், நீ எலச்சா நல்லா இருக்க மாட்டேன், நான் குண்டானா நல்லா இருக்க மாட்டேன். ஸோ நம்மளுடைய ஸ்டேச்சர் அந்த மாதிரி. ஸோ நமக்கு சூட் ஆகிற அளவுக்கு, அது அதிகமாக மூச்சு வாங்காத அளவுக்கு ஒரு குண்டும், சோர்ந்து போகாத அளவுக்கு ஒரு ஒல்லியும் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோம்னாலே வி ஆர் ஹெல்த்தி பாடி அப்படின்னு அர்த்தம். ஸோ இத்தனை விஷயங்கள் இந்த ஈட்டிங் டிஸார்டருக்குள்ள அடங்கியிருக்கு.
ரொம்ப அருமையாக சொன்னீங்க டாக்டர். அதாவது இந்த ஈட்டிங் டிஸார்டரை வந்து சரி பண்ணுறது ஒரு தாய் கையில் தான் இருக்குது. ஏன்னா இமோஷ்னலாக வந்து அவங்க சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்புறம் சொன்னீங்க இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து ஒரு கிரேவிங் இருக்கும் அப்படின்ட்டு. பட் இன்னொரு புது கருத்தையும் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, என்னென்னா ஜங்க் ஃபுட்டை கூட நம்ம சாப்பிட்டு பழகணும் அப்படின்னு சொன்னீங்க. அதாவது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு அடாப்டபிலிட்டி வேணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு ஒரு சின்ன கதை தான் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. இடைக்காட்டு சித்தர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணாராமா, ஆடு மாடுகளை வச்சு வளர்த்துருக்கிறாரு. சொல்லப்போனால் ஆடு தான் ரொம்ப வளர்த்துருக்கிறாரு. அப்போ நல்ல செழுமையாக இருந்த காலத்தில் என்ன பண்ணுவாராம், அவர் கடலோரத்தில் இருந்திருக்கிறாரு, கூட்டிகிட்டு போய் கடல் தண்ணியை குடிக்க வைப்பாராம். அப்புறம் அந்த கத்தாழை கள்ளி செடியெல்லாம் இருக்குல்ல, அதுதான் அந்த ஆடுகளுக்கு ஊட்டுவாராம். அப்போ கிராம மக்கள்லாம் என்ன சொல்லுவாங்களோ, இந்த சித்தருக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிருச்சு, பாரு நல்ல புல்லெல்லாம் இருக்குது, தண்ணி இருக்குது, இதெல்லாம் விட்டுட்டு கடல் தண்ணியையும் கத்தாழை செடியும் வந்து ஆட்டுக்கு ஊட்டுறாரு, பைத்தியம் பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இவர் நாள் வருஷக்கணக்காக பண்ணியிருக்கிறார், ஒரு 5 வருஷம் பண்ணியிருப்பாருன்னு வைங்களேன், திடீர்னு பஞ்சம் வந்துருச்சு. ஏன்னா சித்தர்கள்லாம் வந்து வருங்காலத்தை முன்கூட்டியே உணர்றவங்க இல்லையா. அப்போ ஊரில் உள்ள ஆடு மாடெல்லாம் செத்துருச்சாமா, இவருடைய ஆடுகள் மட்டும் பிழைச்சி அந்த ஊருக்கு வந்து சாப்பாடு கொடுத்தது, பால் கொடுத்தது குழந்தைகளுக்கு அப்படின்ட்டு அந்த கதையை சொல்லுவாங்க. ஏன்னா பின்னால் வரக்கூடியதை முதலே நினச்சி அந்த அடாப்டபிலிட்டி. அப்போ ஒன்றுமே இல்லாத சமயத்தில் அந்த ஆடுகள் வந்து கடல் தண்ணியை தானே குடிச்சு ஆகணும், பள்ளிச்செடியை தான் சாப்பிட்டு ஆகணும். அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் வந்து பிற்காலத்தில் ஒருவேளை இந்த சூழ்நிலை வந்தால் என்ன ஆகுமோ அப்படிங்கிறதுக்காக எல்லாமே நம்ம வந்து சாப்பிட பழகிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. சரி, இந்த மாதிரி ஈட்டிங் டிசார்டர்லாம் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் இருக்குமா? ஒரு 25 வயசுக்கு அப்புறம், இப்போ ப்ரெக்னென்சி அதெல்லாம் விட்டுருங்க, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் நல்ல விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஈட்டிங் டிசார்டர்லேருந்து விடுபட்டுருவாங்களா, அதெல்லாம் சொல்லுங்க.
ஈட்டிங் டிஸார்டர் வந்து சைல்டுஹுட்ல இருக்கும், பிரெக்னன்சி அதெல்லாம் தவிர 25 வயசுக்கு மேலதான் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது பயங்கரமா தலையெடுக்கும். இது இந்த டிஸார்டரோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அதுதான். ஏன்னா 25 வயசுக்கு மேலதான் அவங்க ரொம்ப கான்சியஸ் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அது ஒரு கல்யாண பருவம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கல்யாண பருவத்துல வந்து அந்த ஆணுக்கும் ஒரு பாடி பில்டு வேணும்ங்கிற ஆசை, அந்த பெண்ணுக்கும் ஒரு ஒரு ஃபிகர் வேணும் அப்படிங்கிற ஆசை. ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஒன்றுல ஓவர் ஈட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அப்படி இல்லைன்னா அண்டர் ஈட் பண்ணுவாங்க, இல்லைனா ஜிம்முக்கு போய் ஓவர் ஒர்க் பண்ணுவாங்க. இது எல்லாமே டேஞ்சரான விஷயங்கள் தான். 25 வயசுக்கு மேலே தான் இவங்களுக்கு உண்மையிலே கவுன்சிலிங் தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி கட்டத்தில் வந்து இந்த ஈட்டிங் டிஸார்டர் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபேமிலி க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். அதிகமாக சாப்பிட்றாங்களா, கம்மியாக சாப்பிட்றாங்களா அப்படின்னு. ஏன்னா சாப்பிடப்பட்டவங்களுக்கு அளவு தெரியாது, இந்த சாப்பிட்றவங்களை பார்க்குறவங்களுக்கு தான் அந்த அளவு தெரியும். ஸோ ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா இமீடியட்டாக ஒரு டாக்டர், ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட, ஒரு கவுன்சிலிங்க்கு போகிறது வந்து ரொம்ப நார்மல். ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம்னா என்ன ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் அப்படின்னு சொன்னாக்கா, ஃபஸ்ட்டு நாம் அவங்களுக்கு ஒரு ஈட்டிங் டிஸார்டரை பற்றின ஓரியன்டேஷன் கொடுப்போம். இவங்க அனோரெக்சியா, அதாவது சாப்பாடை பார்த்து வெறுக்கிற கேட்டகரியில் இருக்காங்களா, புலிமியா அதிகமாக சாப்பிட்ற கேட்டகரியில் இருக்காங்களா, இல்லை பர்ஜிங் எதையாவது எடுத்து நொறுக்கு தீனி சாப்பிட்ற கேட்டகரியில், இந்த 3 கேட்டகரியில் எந்த கேட்டகரியில் இருக்காங்கிறத நாங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். இவங்களுக்கு குண்டாகணும்னு ஆசையா இல்லை ஒல்லி ஆகணுங்கிற ஆசையாங்கிறதையும் கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷ்னலான ஒரு டயட் சார்ட் வந்து நாங்கள் அவங்களுக்கு கொடுப்போம். ஸோ அவங்க இப்போ ரைட் கைடன்ஸில் இருக்காங்க, அதை நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுவோம். ரெண்டாவது நியூட்ரிஷனல் கவுன்சிலிங். ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசரம், நீங்கள் ஒரு நேரம் ஆஃபீஸ் கிளம்பும் போது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை, இட்லி வேண்டாம் அது வேண்டான்னு ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு ஓடுவீங்க, இந்த 2 இட்லி சாப்பிட்ற இடத்துல நீங்கள் ஒரு நேந்திரம் பழம் சாப்பிடலாமே. ஸோ அந்த மாதிரி காம்பன்சேட், எதுக்கு பதிலாக எது சாப்பிடலாம் நியூட்ரிஷ்னலா அப்படிங்கிறத நாங்கள் கற்றுக் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பசி இருக்குது, 2 மணி நீங்கள் டிராவல் பண்ணுறீங்க பஸ்ஸில், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, 3:30 தான் வீட்டுக்கு போய் நீங்கள் சாப்பிட முடியும், வயிறு ஏதோ செய்யுது, ஏதோ சாப்பிடணும் போல இருக்குங்கிறப்போ கடகடன்னு ஒரு பேக்கெட்டோ அல்லது ஒரு பிஸ்கெட்டையோ எடுத்து ஃபுல் பேக்கெட் சாப்பிட்றதுக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிடலாமே, அதை நீங்கள் பேக்லேயும் வச்சுருக்கலாமே. ஸோ அந்த மாதிரி ஈஸியாக கேரி பண்ணி போகிற சில சப்ஸ்டிடியூட்ஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தருவோம். அதுதான் நியூட்ரிஷனல் கவுன்சிலிங். உங்களுடைய ஹைட்டுக்கும் உங்களுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கலாம், அதுக்கு நீங்கள் எவ்வளோ கெலோரி சாப்பிடலாம், ஸோ அது நியூட்ரிஷனல். மூணாவது மெடிக்கல் மானிட்ரிங். ரொம்ப நீண்ட நாள் அனோரெக்சியாவில் இருக்கிறதுனால டயபெட்டிஸ் வரத்துக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஹைப்போகிளைசிமிக், அதாவது சுகர் லோவாக போகிறதுக்கான வாய்ப்பு. அப்படி இருந்ததுன்னா தலை சுத்தும், ஒரு மாதிரி தூக்கமாக வரும், வேலை செய்ய முடியாது, சோர்வு, அளவுக்கு அதிகமான சோர்வு. ஸோ இந்த மெடிக்கல் மானிட்டரிங், இந்த ஹோல் ப்ராசஸில் நீங்கள் ஹெல்த்தியாக பாடி ஷ்ரிங்க் ஆகுறீங்களா, கெயின் பண்ணுறீங்களா, டயபெட்டிஸ் எதுவும் இடையில வருதா, இல்லை பிபியில் எதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, எல்லாமே தைராய்ட்லேருந்து கம்ப்ளீட் லிபிட் ப்ரொஃபைல், அதாவது ஹெச்டிஎல், எல்டிஎல், கொலஸ்ட்ரால் எல்லாமே கம்ப்ளீட்டாக இது கூட ரெகுலராக மானிட்டர் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் மெடிக்கல் மானிட்டரிங். மூணாவது இண்டிவிஜுவல் அண்ட் குரூப் தெரப்பி. அந்த நபருக்கு மட்டும் இல்லை, பட் அந்த நபருடைய குடும்பத்துக்கும் இதை பற்றின தெரப்பி சொல்லுவோம். ஏன்னா ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்கும்போது ஒருத்தருக்கு மட்டும் சமைக்க முடியாது இல்லையா, தனிப்பட்ட முறையில். ஸோ நாலு பேரும் சேர்ந்து ஒத்துமையாக எப்படி ஒரு நல்ல டயட்டை சாப்பிட்லாங்கிறதுக்கான கவுன்சிலிங்கும் கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம். அதையும் மீறி அளவுக்கு அதிகமாக குண்டா இருக்காங்க, ஆபத்து கட்டம், தட் இஸ் ஒபேசிட்டின்னு சொல்லுவோம், அந்த கட்டத்திலையும் ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க, எந்த ஒரு வேலையும் செய்யறக்க அவங்களுக்கு தெம்பே இல்லை, அனிமிக்காவும் இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா இன்பேஷண்ட் தெரப்பி, அதாவது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த முறையில் தான் இந்த ஈட்டிங் டிஸார்டரை வந்து நம்ம ட்ரீட் பண்ணுறோம். சைக்கலாஜிக்கலி சிபிடின்னு சொல்லுவோம், காக்னேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி. இது வரைக்கும் அவங்களுடைய பழக்க வழக்கங்களை மெதுவாக மாற்றுறது, அவங்களா நினைச்சிட்டு அன்ஹெல்த்தியாக இருக்கிற சாப்பாடு பழக்கத்தை ஹெல்த்தியான பழக்கமாக மாற்றுறது வந்து சிபிடின்னு சொல்லுவோம். இந்த சிபிடி வந்து இந்த டிஸார்டர்லேருந்து வெளிப்படுறதுக்கு ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு சேஃபான மருத்துவ முறை.
சரி, இப்போ இவ்வளோ நேரம் வந்து குழந்தை பருவம், அடாலசன்ட் ஏஜ், மிடில் ஏஜ்லாம் சொன்னீங்க, இப்போ முதுமை பருவம் அப்படிங்கும்போது அதை கூட ஒரு குழந்தை பருவம் தான் சொல்கிறாங்க, இரண்டாவது குழந்தை பருவம் தான் முதுமை பருவம்ங்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வயசில் பார்த்தீங்கன்னா பெரியவங்க எனக்கு அது வேணும் இது வேணும், குழந்தை சாப்பிட்றத கூட போய் கேட்பாங்க எனக்கு அது வேணும். நானே நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன், தாத்தா பாட்டி வந்து பேரன் பேத்தி சாப்பிட்றத கூட கேட்பாங்க, அப்போ அது கொஞ்சம் வினோதமாக இருக்கும். ஒரு அந்த கிரேவிங் வந்து அவங்களுக்கு குழந்தை பருவம்ங்கிறதுனால போகுது என்ன தெரியல. இவங்களுக்கு எந்த மாதிரியான ஈட்டிங் டிசார்டர் ஏற்படுது?
முதுமை பருவத்தில் பொதுவாக அப்பிடைட் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும், அதாவது பசி அளவு வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த கிரேவிங் இருக்குது பார்த்தீங்களா, ஏதாவது சாப்பிடணுங்கிற ஆசை, அது வந்து அவங்கள விட்டு போகாது. முதுமை பருவத்தில் வந்து அது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு தாத்தா வந்து ஒரு 83 இயர்ஸ் ஓல்டு, இப்போவும் அவர் வந்து கோயம்புத்தூரில் ஒரு ஹோட்டலுக்கு போனார்னா பூரி மசால் தான் சாப்பிடுவார், அவருக்கு அது ஆசை. அதே மாதிரி ஒரு ரோஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் எல்லாரும் பிளேன் ரோஸ்ட் வாங்கினா தாத்தா மட்டும் கீ ரோஸ்ட்டு தான் வாங்குவார், அவருக்கு ஒரு ஆசை அந்த மாதிரி. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஓல்டேஜ் ஹோம் ஒரு இடத்துல நாங்கள் ஒரு கவுன்சிலிங்க்கு போகும்போது அங்கே ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ரோஸ் மில்க்னா ரொம்ப பிடிக்கும் இப்போ வரைக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி அவங்களுக்காக ஒர 1/4 லிட்டர் பால் வாங்கி அதை ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு ரோஸ் மில்க் பண்ணி குடிப்பாங்க. அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, டாக்டர் அந்த ரோஸ் மில்க் குடிக்கலன்னா எனக்கு மண்டே வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொருத்தருடைய விருப்பம் தான். இந்த பிஞ்சிங் கிரேவிங், இந்த வயசான காலத்தில் அதிகமாக வந்து என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா, சாப்பிட வேண்டிய நேரத்தில் அவங்களுக்கு பசி இருக்காது, அந்த நேரம் தாண்டினதுக்கப்புறம் அவங்களுக்கு பசி வரும். அப்படி இருக்கும்போது ஒரு சுகர், ஒரு பிபி இருக்கும்போது என்ன, எல்லா டாக்டர்ஸும் இது சாப்பிடாதீங்க அது சாப்பிடாதீங்க, நம்ம எதை சாப்பிடாதேன்னு சொல்கிறோமோ அதில் தான் அவங்களுக்கு டெம்டேஷன் அதிகம். ரிவர்ஸ் சைக்காலஜி, இந்த மாத்திரையை முழுங்கும் போது குரங்கை பற்றி நினைக்காதேன்னு சொல்கிறோம் இல்லையா, அதே ரிவர்ஸ் சைக்காலஜி தான் அவங்கக்கிட்ட. ஸோ பொதுவாக இவங்களுக்கு வந்து ஹார்டான டயட்டு கொடுக்காம சாஃப்ட் டயட் கொடுக்கறது வந்து நல்லது. ஓட்ஸ் கஞ்சி, ஒரு கஞ்சி ஃபார்மில், இல்லைனா ஒரு கிச்சடி அந்த பதத்தில், அந்த மாதிரி இட்லி சாஃப்டாக அந்த பதத்தில் இவங்க பிரேக் பண்ணி சாப்பிடணும். அவங்களுடைய மெடிக்கல் கண்டிஷனில் பெரிய லெவலில் காம்ப்ளிகேஷன் இல்லைனா அவங்க ஆசைப்பட்டதை கொஞ்சமாக செஞ்சு கொடுக்கறதுல தவறே கிடையாது. பட் இது கண்டிப்பாக முதுமை பருவத்திலையும் இந்த இந்த அனோரெக்சியாக்கான ரிஸ்க் உண்டு, அதுக்கும் நாங்கள் வந்து கவுன்சிலிங் வச்சுருக்கோம், அவங்களுக்கு நியூட்ரிஷன் சார்ட் போட்டு கொடுத்துருவோம் நாங்கள்.
சரிங்க டாக்டர், இவ்வளோ நேரம் ஈட்டிங் டிசார்டர் எதனால் ஏற்படுது, யாருக்கெல்லாம் ஏற்படுது, இதை எப்படி வந்து நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க, விளக்கங்களுக்கு நன்றி. வணக்கம்.
வணக்கம்.
நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் உளவியலாளர் பார்வதி அவர்கள்.
தகவல்களை கேட்டறிந்தவர் என் கோமா.
நிகழ்ச்சி குறித்த உங்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. முகவரி: விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3. தொலைபேசி எண் 2431055. வெளியூர் நேயர்கள் 0422 அப்படிங்கிற இணைப்பு எண்ணையும் சேர்த்து பயன்படுத்துங்க. மீண்டும் ஒரு முறை தொலைபேசி எண்ணை நினைவுபடுத்துகிறோம், 0422-243-1055. நமது நிகழ்ச்சிகளை அக்ரிடெக் போர்ட்டல் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுவதன் மூலம் நீங்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறலாம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.